பின்வரும் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு அசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1972 வருடம் நவம்பர் 26 தேதி இந்தியாவின் ஹைதராபாத் நகரில்.
சவை பும்சாங் பரோ தர்ம ஜதோ பக்தி ரதோ கஜே. அஹைதுகி அப்ரதிஹதா ஜயா ஆத்மா சுப்ரசீததி. Everyone is hankering after peace of mind.
எல்லாருமே மன அமைதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்காங்க.
ஆத்மா சுப்ரசன், ஆத்மா, ஆத்மா மீன்ஸ் திஸ் பாடி, ஆத்மா மீன்ஸ் தி மைண்ட், அண்ட் ஆத்மா மீன்ஸ் தி சோல். வி ஆர் இன் த்ரீ ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப்.
ஆத்மா சுப்ரசா, ஆத்மா அப்படின்னா உடல், ஆத்மானா மனது, ஆத்மானா ஆத்மாவையும் குறிக்கிறது. நம்ம வாழ்க்கையின் இந்த மூன்று நிலைகள்ல இருக்கும்.
ஆக்சுவலி வி ஆர் தி ஸ்பிரிட் சோல் covered by two kinds of dresses.
உண்மையிலேயே நம்ம ஆத்மாக்கள் இரண்டு வகையான உடைகளால மூடப்பட்டிருக்கும்.
Just like you gentlemen, you are also covered by two kinds of dresses, underwear and coat, shirt and coat.
இங்க இருக்கிற நீங்க எல்லாம் கூட ரெண்டு வகையான உடை உடுத்தி இருக்கீங்க. ஒன்னு உள்ளாடை, இன்னொன்னு கோட்டு, அல்லது சட்டையும் கோட்டும்.
சிமிலர்லி ஆக்சுவலி ஐ ஆம் மீன்ஸ் ஐ ஆம் நாட் தி ஷர்ட் அண்ட் கோட்.
அதே மாதிரி உண்மையிலேயே நான் சொல்லும்போது நான் இந்த சட்டையும் கோட்டும் அல்ல.
ஐ ஆம் வித் இன் தி ஷர்ட் அண்ட் கோட்.
நான் இந்த சட்டைக்கும் கோட்டுக்கும் உள்ள இருக்கேன்.
Similarly, I, the soul, I am covered by two kinds of layers, mind, intelligence, and false ego.
அதே மாதிரி ஆத்மாவானா ரெண்டு வகையான விஷயங்களால மூடப்பட்டிருக்கேன், மனசு, புத்தி மற்றும் அகங்காரம்.
False ego means I am considering I am this American dress, I am this Indian dress, because I am identifying with this body.
அகங்காரம் அப்படின்னா இந்த அமெரிக்க உடை தான் நான் நினைக்கிறேன், இந்திய உடை தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா நான் இந்த உடலோட என்ன அடை.
If I ask somebody what you are, sir, I am American. What you are, sir? I am Indian. I am Brahmin. I am Kshatriya.
நீங்க யாரையாவது ஐயா நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் அமெரிக்கன், ஐயா நீங்க யாரு, நான் இந்தியன், நான் பிராமணன், நான் கஷத்ரியன்.
But these are the designations. This is not my real identification.
ஆனால் இதெல்லாம் உபாதிகள், இது உண்மையான அடையாளங்கள் அல்ல.
The Vedic information is when I understand am aham brahmasmi. I am Brahma or the spirit soul. That is my beginning of identification.
வேதங்களின் தகவல் என்னன்னா, நான் அகம் பிரம்மாஸ்மின்றத நான் புரிந்து கொள்ளும் போது, நான் பிரம்மன் அல்லது ஆத்மா என்பதை புரிந்து கொள்ளும் போது, அதுதான் எனது அடையாளத்தின் ஆரம்பமே.
Therefore in the Vedanta Sutra it is said athato brahma jigyasa, to inquire about the spirit.
அதனாலதான் வேதாந்த சூத்திரத்துல அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆத்மாவை பற்றி விசாரிக்க வேண்டும்.
This human form of life is meant for advancing knowledge of Brahma, Brahma Gyan.
இந்த மனித வாழ்க்கையானது பிரம்ம ஜானத்தில், பிரம்மனை பற்றிய அறிவில முன்னேற்றம் அடைவதற்கானது.
பிரம்ம ஜானாசி இதி பிராமணம். One who is advanced in knowledge of Brahma, he is called Brahman.
Brahma janati iti brahmana. Brahmane patrina arivile munneri irukka kudiyavardhan brahmanar nu alaikkapadrar.
So if we actually want peace, everyone is hankering. That is our prerogative.
Ellarume ekathala irukanga. நம்ம உண்மையிலேயே அமைதி வேணும் அப்படின்னா, அதுதான் நம்முடைய தனி சிறப்பு.
எவ்ரி லிவிங் என்டிட்டி மஸ்ட் ஹங்கர் ஆஃப்டர் ஹாப்பினஸ்.
எல்லா உயிர்வாளிகளுமே இன்பத்தை தேடி இயங்கணும்.
ஆனந்தமாய் அபியாசா, பிகாஸ் பை நேச்சர் வி ஆர் ஹாப்பி.
ஆனந்தமயோபியாசா, ஏன்னா இயற்கையிலேயே நம்ம இன்பமானவர்கள்.
பை நேச்சர் வி ஆர் ஹாப்பி. ஆனந்தமய அபியாசா,
இயற்கையாகவே நம்ம மகிழ்ச்சியானவர்கள். ஆனந்தமயோ அபியாசா.
சோ ஆஸ் ஸ்பிரிட் சோல் வி ஆர் நேச்சுரலி ஹாப்பி, பிளிஸ்ஃபுல்.
அதனால ஆத்மாக்களா இயற்கையாகவே நம்ம மகிழ்ச்சியானவர்கள், ஆனந்தமானவர்கள்.
But because we have been covered by the 8 material elements, earth, water, fire, air, ether, these are gross elements, and within the gross elements, mind, intelligence and ego.
Yenna nilam neer nerappu kaatru aagayam endra inda stoola vastukal, அதுக்குள்ள மனம் புத்தி அகங்காரம்ன்ற சூட்சம வஸ்துக்கள், இந்த 8 வஸ்துக்களால நம்ம மூடப்பட்டிருக்கோம்.
So somebody is satisfied with the comfort of the outward gross elements, this body. They are called materialist.
வெளிப்புறமான ஸ்தூல வஸ்துக்களாலான இந்த உடலின் சௌகரியத்திலேயே திருப்தி அடையக்கூடியவர்களே பௌதிகவாதிகள் அழைக்கப்படுறது.
சிம்பிளி சென்ஸ் கிராட்டிபிகேஷன். இந்திரியாணி பரா ராகு, இந்திரிய பரம் மனஹா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கான்செப்ஷன் இஸ் ஹாப்பினஸ் மீன்ஸ் ஹாப்பினஸ் ஆஃப் மை பாடி.
வெறுமனே புல இன்பம். இந்திரியாணி பராகூர் இந்திரிய பரம் மனஹா. முதல்ல இந்த உடல் ரீதியான இன்பம் தான் இன்பம்னு நாம நினைக்கிறோம்.
தி ஹோல் வேர்ல்ட் இஸ் கோயிங் ஆன். மெட்டீரியல் வேர்ல்ட் மீன்ஸ் எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் ஒன்லி ஃபார் தி ஹாப்பினஸ் ஆஃப் தி பாடி.
இந்த உலகம் மொத்தமும் இயங்கி கொண்டிருக்கு. பௌதிக உலகம் அப்படின்னாவே எல்லாருமே இந்த உடலோட இன்பத்துக்காக மட்டுமே செயல்படக்கூடியவர்கள்.
அண்ட் சம் ஆஃப் தம் they are trying to be happy by the happiness of the mind.
மேலும் அதுல சிலர் மனசோட இன்பத்தினாலேயே இன்பத்தை அடைய முயற்சிக்கிறாங்க.
Just like arts, poetry, philosophy, speculating on.
உதாரணத்துக்கு ஓவியம், கவிதை, தத்துவம், மன கற்பனைகள்.
But both these kinds of happiness will not give us real happiness. Because real happiness belongs to the soul.
ஆனால் இந்த ரெண்டு வகையான இன்பமும் நமக்கு உண்மையான இன்பத்தை கொடுக்காது. ஏன்னா உண்மையான இன்பம் ஆத்மாவுக்கு சொந்தமானது.
Basic principle of happiness missing.
இன்பத்திற்கான அடிப்படை கொள்கையே இல்லாமல் இருக்கு.
Therefore, simply by bodily comforts, sense gratification, we cannot be happy. And actually it is so happening.
அதனால இந்த உடல் சௌகரியத்தினால புல இன்பத்தினால நம்மால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. உண்மையிலேயே அதுதான் நடந்து கொண்டு இருக்கு.
People are endeavoring throughout the whole world for bodily comforts, for sense gratification, but they are not happy.
மக்கள் உலகம் முழுக்கவே இந்த உடல் சௌகரியங்களால புல இன்பத்துக்காக முயற்சிக்கிறாங்க, ஆனா அவர்கள் மகிழ்ச்சியா இல்லை.
There cannot be happiness. Because the same example, suppose you have got a nice score.
அங்க எந்த மகிழ்ச்சியும் இருக்க முடியாது. ஏன்னா அதே உதாரணம் சொல்லலாம். இப்ப உங்ககிட்ட ஒரு நல்ல கோட் இருக்குன்னு வைங்க.
If you simply soap the coat and iron the coat and keep it very nice, that does not mean you will be happy. Because you are trying to get happiness from the coat or shirt.
நீங்க நல்லா துவைத்து அதை அயர்ன் பண்ணி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருன்றது அர்த்தம் அல்ல. ஏன்னா நீங்க மகிழ்ச்சிய இந்த சட்டை மூலமாவும் கோட்டு மூலமும் அடைய முயற்சிக்கிறீங்க.
That is not happening. That is not possible.
அது இன்பம் அல்ல, அது சாத்தியம் அல்ல.
Happiness is possible when you try to make happy the soul.
மகிழ்ச்சி எப்போ, இன்பம் எப்போ சாத்தியமாகும்னா நீங்க ஆத்மாவை சந்தோஷப்படுத்தும் போதுதான்.
Then happiness is possible.
அப்பதான் மகிழ்ச்சி சாத்தியமாகும்.
Another example is given, just like a bird within the cage. If you simply wash the cage and keep it very nice and don't give any food to this bird, then the bird will never be happy. Simply by polishing the cage.
இன்னொரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற பறவை, நீங்க வெறுமனே அந்த கூண்டு நல்லா தொடச்சி சுத்தமா வச்சுட்டு பாலிஷ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உணவுக்கு உணவு கொடுக்கலன்னா அந்த பறவை மகிழ்ச்சியா இருக்காது. வெறும் கூண்டை சுத்தப்படுத்துறதுனால.
But this is the cage. This material body is the cage of the soul.
ஆனா இதுதான் கூண்டு. இந்த ஜட உடல்ன்றது ஆத்மாவுக்கான கூண்டு.
Therefore, material living being is called conditioned or encased.
அதனால தான் இந்த உயிர்வாளிகள் பந்தப்பட்டவர்கள் அல்லது கட்டுண்டவர்கள்னு சொல்லப்படுறது.
That is the beginning of Bhagavad Gita.
அதுதான் பகவத்கீதையினுடைய ஆரம்பமே.
This is the beginning of spiritual knowledge. One must understand that the soul is encased within this body and mind.
இதுதான் ஆன்மீக ஞானத்தின் ஆரம்பமே. ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆத்மா இந்த உடல் மற்றும் மனதுக்குள்ள சிறைப்பட்டு இருக்கு.
So if you try to become by bodily comforts or mental satisfaction, it will never be possible.
அதனால நீங்க இந்த உடல் சௌகரியத்துக்கோ அல்லது மன திருப்திக்காகவோ முயற்சி செய்தீங்கன்னா அது சாத்தியமே இல்லை.
Happiness will never be possible.
மகிழ்ச்சி அடைய சாத்தியமே இல்லை.
That Bhagavad says, Jayatma suprasidati. Atma means soul. Suprasidati. Prasidati means becomes happy.
அதனாலதான் பாகவதம் ஏ ஆத்மா சுப்ரசீதத்தின்னு சொல்லுது. ஆத்மா சுப்ரசீதத்தி. பிரசீதத்தி அப்படின்னா மகிழ்ச்சி அடைவது.
And su means very, very much happy. How?
மேலும் சு அப்படின்னா மிகவும், மிகவும் மகிழ்ச்சி. எப்படி?
சபை புங்சாங் பரோ தர்மோ ஜதோ பக்தி ரதுக்கதி. ஸ்ரீமத் பாகவதம் இஸ் தி மேச்சியோர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வியாசதேவ் ஆன் வேதிக் விஸ்டம்.
வேத ஞானத்துல வியாசதேவருடைய மிக முதிர்ச்சி பெற்ற உபதேசங்கள் தான் ஸ்ரீமத் பாகவதம்.
நிகம கல்பதரூர் கலிதம் ஃபலமிதம். நிகமா மீன்ஸ் வேதாஸ். இட் இஸ் தி கல்பதரு டிசைர்ட்.
நிகம கல்பதரூர் கலிதம் ஃபலம் இதம். நிகம அப்படின்னா வேதங்கள். இது கல்பதரு, கற்பக விருட்ச மாதிரி.
விச் அபவுட் திங் யூ டிசைர் யூ கேன் கெட் ஃப்ரம் வேதிக் நாலேஜ்.
எதெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ வேத ஞானத்திலிருந்து நீங்க அதை பெற முடியும்.
நிகம கல்பதரு. கல்பதரு மீன்ஸ் டிசைர்.
நிகம கல்பதரு. கல்பதரு அப்படின்னா கற்பக விருட்ச மரம்.
We have got experience of this tree, mango tree, orange tree, so many trees.
மாமரம், ஆரஞ்சு பழ மரம், இது மாதிரி பல மரங்களை பற்றிய அனுபவம் நமக்கு இருக்கு.
You can get a particular type of fruit from a particular type of tree.
ஒரு குறிப்பிட்ட வகையான மரத்திலிருந்து குறிப்பிட்ட வகையான பழங்களை தான் நீங்க பெற முடியும்.
But in the spiritual world, all the trees are desire tree. Whatever you want, you can get.
ஆனால் ஆன்மீக உலகத்துல எல்லாமே கற்பக விருட்சம். என்னெல்லாம் நீங்க விருப்பப்படுறீங்க?
If you want mango from orange tree, then you will get. We get this information from Vedas.
நீங்க ஆரஞ்சு மரத்திலிருந்து மாம்பழத்தை விரும்பினாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த தகவல் எல்லாம் வேதங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது.
சிந்தாமணி பிரகர சகமசு கல்பவிருக்க லக்காபிரிதேசு. கல்பவிருக்க மீன்ஸ் தி டிசைர் ட்ரீ. நாட் ஓன்லி ஒன் டூ லக்காபிரிதேசு, தேர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசைர் ட்ரீஸ்.
சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பவிருக்ஷ லக்ஷாவிருத்தேஷு. இந்த கல்பவிருஷங்கள் ஒன்னோ ரெண்டோ இல்ல, லக்ஷாவிருத்தேஷு பல ஆயிரக்கணக்கான.
That is the spiritual world. We have no information of the material world.
இதுதான் ஆன்மீக உலகம். நமக்கு இந்த பௌதிக உலகத்தை பற்றின தகவலே கிடையாது.
We are trying to go to the moon planet. We have not full information.
நம்ம சந்திர மண்டலத்துக்கு போக முயற்சிக்கிறோம். நமக்கு அதை பற்றின முழு தகவல் கிடையாது.
And the moon planet is the one of the nearest planet.
சந்திர மண்டலம் இருக்கிறதுல நெருக்கமான ஒரு மண்டலம்.
But there are innumerable millions and millions of planets within one universe.
ஆனால் எண்ணிலடங்காத பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிரகங்கள் ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளேயே இருக்கு.
And there are millions and millions of universes.
மேலும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களும் இருக்கு.
We get this information from Vedic literature. Jasya prabha prabhavato jagadanna koti. Jagadanna koti means millions of universes.
இந்த தகவல்கள் எல்லாம் வேத இலக்கியங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்குது. யஸ்ய பிரபா பிரபவத்தோ ஜெகதண்ட கோட்டி. ஜெகதண்ட கோட்டி அப்படின்னா பல கோடிக்கணக்கான ஜெகத் பிரபஞ்சங்கள் இருக்குன்னு அர்த்தம்.
கோட்டிஷு வசுதாதி விபூதி பின்னம். And each universe is full of millions and millions of planets. And each planet is of different type, different climate, different living entities. These are the information.
Koti shvasudadi vibhu divinnam. And the ovvoru prapanjangalum pala kodikanakana kragangal naranjirukku. Adu ovvoru kragangalum vevvera vagayanadu, vevvera tarpavetpam irukkum, vevvera uyirinangal irukku. இந்த தகவல் எல்லாம் தான் இருக்கு.
You cannot expect the same planet or same atmosphere everywhere.
ஒரே மாதிரி கிரகங்கள், ஒரே மாதிரியான தட்பவெப்பத்தை எல்லா இடத்துலயும் நீங்க எதிர்பார்க்க முடியாது.
Just like even on this planet, I'm coming from Europe, America. The climate is different.
இப்போ இந்த கிரகத்திலேயே கூட பாத்தீங்கன்னா நான் இப்போ ஐரோப்பா அமெரிக்காவில இருந்து வரேன், அங்க தட்பவெப்ப நிலை வேறுபட்டதா இருக்கு.
India's climate is different. Even on this planet, each and every planet, they are of different nature.
இந்த கிரகத்திலேயே கூட பாத்தீங்கன்னா இந்தியாவோட தட்பவெப்ப நிலை வேறுபட்டிருக்கு. அதனால ஒவ்வொரு கிரகங்களும் வெவ்வேறான.
And all the living entities are there. In the Bhagavad Gita, you get information. Sarvaga, sthanu rachalayam. Sarvaga. It is not fact that only on this planet there are living entities. And other planets there is no living entity. No, that's not a fact.
Bhagavad Gita le rande sarvaga abdindra takavalo nama kadaikadu. Sthanu rachalayam sarvaga. இந்த கிரகத்துல மட்டும்தான் உயிர் வாழிகள் இருக்காங்க, வேற கிரகங்கள்ல உயிர் வாழிகள் இல்லைன்றது.
Anyway, here the proposal is how to achieve perfect happiness of Atma. Atma, I have already explained. Atma means the body, Atma means the mind, and Atma means the soul.
எப்படி இருப்பினும் இங்க ஆத்மாவுக்கான பக்குவமான இன்பத்தை எப்படி அடைவதுன்றதுக்கான ஆலோசனை இருக்கு. ஏற்கனவே நான் விளக்கினது போல ஆத்மானா உடல், ஆத்மானா மனசு, ஆத்மானா ஆத்மாவையும் குறிக்குது.
So, unless you get happiness of the soul, simply trying to get happiness of the body and the mind, you will never get happiness.
அதனால ஆத்ம சந்தோஷத்தை நீங்க அடையாத பட்சத்துல இந்த உடலாலும் மனதாலும் அடையக்கூடிய இன்பத்துல நீங்க மகிழ்ச்சி அடையவே முடியாது.
That is the information in this verse. சபைபம்சாங் பரோ தர்மம்.
அதுதான் இந்த சபைபம்சா பரோ தர்ம ஸ்லோகத்துல இருக்கிற தகவல்.
தர்மா மீன்ஸ் ரிலிஜியன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். பட் அகார்டிங் டு தி வேதிக் understanding, dharma means the characteristic.
Dharma abdinna angila moli peyarpu madam nu artham. Ana veda puridal padi dharma abdinna gunadasyam.
Everything has got a characteristic. In the chemical laboratory, when something is tested, the characteristic is tested.
Ellavattirkume adukana gunam irukku. ரசாயன ஆய்வுக்கூடத்தில் ஏதாவது சோதனை செய்தாங்கன்னா அதனுடைய குணாதிசயம்
என்னென்று,
இது இந்த ரசாயனம் இத்தனை குணாதிசயங்களை கொண்டிருக்கு.
So our characteristic, we living entities, we have got our characteristic.
அதனால உயிர்வாழிகளான நமக்கு நம்முடைய குணங்கள் இருக்கு.
What is that characteristic? General characteristics.
அந்த குணம் எது? அந்த பொதுவான குணம் எது?
In this meeting, we may be sitting so many people. One may be Hindu, one may be, because I am talking of Hindu, Muslim, Christian.
இந்த நிகழ்ச்சியில நீங்க நிறைய பேர் அமர்ந்திருக்கீங்க. ஒருத்தர் ஹிந்துவா இருக்கலாம். ஏன்னா நான் ஹிந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்.
Here the word is used, dharma. சபை புங்சாங் பரோ தர்ம. So dharma is generally understand that I am Hindu, I am Muslim, I am Christian, or I am Arya Samaji, I am this and that. That is generally taken as dharma.
இங்க தர்ம என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சபை புங்சாங் பரோ தர்ம. அதனால பொதுவாக நம்மளுடைய புரிதல் என்னன்னா, நான் ஹிந்து, நான் இஸ்லாமியன், நான் கிறிஸ்தவன், நான் ஆரிய சமாஜ சார்ந்தவன், நான் இது, நான் அது, பொதுவா இதுதான் தர்மம்.
பட் அகார்டிங் டு வேதிக் பிரின்சிபிள், தர்மம் மீன்ஸ் கேரக்டரிஸ்டிக். ஜஸ்ட் லைக் சீலி, டு பிகம் ஹாட், தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சீலி.
ஆனா வேத கொள்கைகளின்படி தர்மம் அப்படின்னா குணம். இப்போ மிளகாய் இருக்கு, அது காரமா இருக்கிறது தான் மிளகாயோட குணம்.
We taste in the market when we go to purchase chili, we taste how strong it is hot.
நீங்க சந்தையில போய் மிளகாய் வாங்கும்போது அந்த மிளகாய் எவ்வளவு காரமா இருக்குன்றத சோதிச்சு பாக்குறீங்க, சுவைத்து பாக்குறீங்க.
If it is not very strong in its hotness, then we reject, no, it is not good chili.
அந்த காரம் அதிகமா இல்லைன்னா இது நல்ல மிளகாய் இல்லைன்னு சொல்லி அதை நிராகரிச்சிடுறோம்.
Chili must be very hot. That is character. That is dharma.
மிளகாய்னா காரமா இருக்கணும், அதுதான் தர்மம், அதுதான் குணம்.
Sugar must be very sweet. That is character. That is dharma.
சர்க்கரைன்னா மிக இனிப்பா இருக்கணும், அதுதான் குணம், அதுதான் தர்மம்.
So, சபை பும்சாங் பரோ தர்மம். So, at the present moment, being entrapped by the material nature, we have accepted different types of dharma. That is artificial.
அதனால சபைபம்சா பரோ தர்ம. தற்சமயத்தில் நம்ம இந்த ஜட இயற்கையில் சிக்கல் உண்டிருக்கிறதால நம்ம வெவ்வேறு வகையான தர்மங்களை ஏற்றுக்கொண்டிருக்கோம். அதெல்லாம் செயற்கையானது.
That is artificial. I am Hindu, I am Muslim, I am Christian, I am Buddhist, I am this, I am that. These are all in relationship with this body.
அதெல்லாம் செயற்கையானது. நான் ஹிந்து, நான் இஸ்லாமியன், நான் கிறிஸ்தவன், நான் புத்தன், நான் இது, நான் அது, இது எல்லாமே உடலுடனான.
Accidentally, if I am born in a Hindu family or Muslim family or Christian family, I identify myself, I am Hindu, I am Muslim, I am Christian.
தெரியாம நான் ஒரு ஹிந்து குடும்பத்திலேயோ அல்லது இஸ்லாம் குடும்பத்திலேயோ அல்லது கிறிஸ்தவ குடும்பத்திலேயோ பிறந்துட்டேன்னா நான் ஹிந்து, நான் இஸ்லாமிய, நான் கிறிஸ்தவன் என்ன நான் அடையாளப்படுத்திக் கொள்றேன்.
But real identification is, as I have already explained to you, Aham Brahmasmi, I am Brahma, I am the spirit soul.
ஆனால் உண்மையான அடையாளம் ஏற்கனவே நான் விளக்கினது போல அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன், நான் ஆத்மா.
So when you come to that platform of spiritual understanding, then our characteristic should be manifested.
அந்த ஆன்மீக புரிதலுக்கு அந்த தலத்துக்கு நீங்க வரும்போது நம்மளுடைய குணம் தோற்றம் அளிக்கணும்.
What is that? That is explained here. சபை பும்சாங் பரோ தர்ம ஜதோ பக்தி ரதோ கஜி.
என்ன அது? அது இங்க விளக்கப்பட்டிருக்கு. சபை பும்சாங் பரோ தர்ம ஜதோ பக்தி ரதோ கஜி.
பக்தி, to become devotee of the Supreme Lord. That is our real characteristic.
பக்தி, முழுமுதற் கடவுளுடைய பக்தராவது, அதுதான் நம்முடைய உண்மையான குணம்.
To become devotee is already manifest. I am devotee to my country, I am devotee to my society, I am devotee to my family, I am devotee to my husband, to my wife, to my children. So devotion is already there.
பக்தனாகிறதுன்றது ஏற்கனவே தோற்றம் அளித்தது தான். இப்ப நான் என்னுடைய நாட்டுக்குடைய பக்தனா இருக்கேன், என்னுடைய சமுதாயத்துக்கான பக்தனா இருக்கேன், என்னுடைய குடும்பத்துக்கான பக்தனா இருக்கேன், என்னுடைய கணவனுக்கான பக்தன், என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு. அதனால ஏற்கனவே இந்த பக்தின்றது இருந்துட்டு தான் இருக்கு.
But that is not parodharma. When we become devotee of the Supreme Lord, that is our real characteristic.
ஆனால் அது பரோதர்மம் அல்ல. எப்ப நம்ம முழுமுதற் கடவுளுடைய பக்தராகிறோமோ அதுதான் உண்மையான குணம்.
Devotion is already there. Service is already there. Nobody can say that I do not serve anyone. No, that is not possible. You must serve. Because that is your characteristic. That is your dharma.
பக்தி ஏற்கனவே இருக்கு, சேவையும் ஏற்கனவே இருக்கு. நான் யாருக்குமே சேவை பண்ணலன்னு யாருமே சொல்ல முடியாது, அது சாத்தியமே இல்லை. நீங்க சேவை செய்து தான் ஆகணும். ஏன்னா அது உங்களுடைய குணம்.
Everyone is serving. If a person has nobody to serve, he keeps a cat, he keeps a dog and serves him.
எல்லாருமே சேவை பண்றாங்க, சேவை பண்றதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னா அவர் என்ன பண்றார், ஒரு பூனையோ ஒரு நாயையோ வைத்துக் கொண்டு அதுக்கு சேவை செய்யறார்.
So to give service, to love somebody else, that is my real characteristic.
அதனால சேவை செய்வதும் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதும் என்னுடைய உண்மையான குணம்.
But I am missing the point. I am loving cats and dogs and so many things, but I am missing to love God. That is the missing point.
ஆனா முக்கியமான விஷயத்தை நான் இழந்துட்டேன். நான் நாய்க்கு பூனைக்கு எல்லாம் சேவை செய்யறேன், பல விஷயங்களுக்கு சேவை செய்யறேன், ஆனால் இறைவனுக்கு அன்பு செலுத்துறத நான் இழந்துட்டு இருக்கேன். அதுதான் இழந்த.
Love is there. Object of love is there. But it is misplaced. Therefore, we are not getting happiness.
அன்பு இருக்கு, அன்பு செலுத்துறதுக்கான விஷயமும் இருக்கு, ஆனா அத தவறான இடத்துல செலுத்திருக்கு. அதனாலதான் நம்ம மகிழ்ச்சியா இல்லை.
When it will be properly placed, love and the object of love, then you'll be happy. This is explanation.
அன்பும் அன்பிற்குரியதையும் முறையான இடத்தில் முறையாக செலுத்தும் போது அப்ப நீங்க மகிழ்ச்சி அடைய முடியும். அது இந்த ஸ்லோகத்தில்
விளக்கப்பட்டிருக்கு. பரோ, பரோ மீன்ஸ் சுப்பீரியர், அபரோ மீன்ஸ் இன்ஃபீரியர்.
பர அப்படின்னா மிக உயர்ந்த, அபர அப்படின்னா மிகவும் தாழ்ந்த.
There are two kinds of nature, paro and aparo. That is explained in the Bhagavad Gita. Bhumi rapo anala, bhumi rapo nalo ayu, vayu, khangamana buddhi revacha. Binname prakriti astadha.
ரெண்டு வகையான இயற்கை, பரா அபரா, அது பகவத் கீதையில விளக்கப்பட்டிருக்கு. பூமி ராபோ நலா வாயு காமனோ புத்தி ரேவச்சா பின்னாமே பிரகிருதி ரஷ்டதா.
பின்னாமே பிரகிருதி, திஸ் பின்னா மீன்ஸ் செப்பரேட்டட். திஸ் மெட்டீரியல் நேச்சர், ஆர்த் வாட்டர் ஃபயர் ஏர் ஸ்கை மைண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஈகோ. லார்ட் கிருஷ்ணா சேஸ் தட் தே ஆர் மை நேச்சர் பட் செப்பரேட்டட்.
பின்னா அப்படின்னா பிரிந்த, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் எனது இயற்கை. ஆனால் எனது பிரிந்த இயற்கைன்னு பகவான்.
அபராயம் இதஸ்து புத்தி மீ பிரகிருதி பரா, தே ஆர் இன்ஃபீரியர் நேச்சர், திஸ் மெட்டீரியல் நேச்சர் இன்ஃபீரியர். But there is another superior nature.
அவைகள் தாழ்ந்த இயற்கை, பௌதிக இயற்கை. ஆனால் இன்னொரு இயற்கை இருக்கு, அது
அபராயம் இத சுபித்தி மீ பிரகிருதி பரா. பரா மீன் சுப்பீரியர். வாட் இஸ் தட்? ஜீவபூத மகாபாகு ஜெயதம் தார்ஜதி, தி லிவிங் என்டிட்டி.
அபரேயம் இத சுபித்தி மீ பிரகிருதி பரா. பரா அப்படின்னா மிக உயர்வான. என்னது? ஜீவபூத மகாபாகு ஏதம் ஜாரியத்தே ஜகத். இந்த உயிர்வாளிகள் தான்.
Just like the whole material world is important because the living entity is utilizing it for its purpose.
இந்த பௌதிக உலகம் மொத்தமுமே முக்கியமானது. ஏன்னா உயிர்வாளிகள் அவைகளுடைய நோக்கத்துக்காக இதை உபயோகப்படுத்துறதுனால.
This New Delhi city is important because the living entity is utilizing it for purpose. Otherwise, it was a jungle.
இந்த நியூ டெல்லின்ற நகரமானது முக்கியமானதா இருக்கு. ஏன்னா உயிர்வாளிகள் அவைகளுடைய நோக்கத்துக்காக அதை பயன்படுத்துறதுனால. அப்படி இல்லைன்னா இது வெறும் காடா தான் இருந்தது.
Anything you take, material. Material thing has no value. It is inferior. But by the touch of the superior energy, living entity, it becomes important.
எந்த பௌதிகத்தை எடுத்துக்கொண்டாலும் பௌதிகம்னா அதுக்குன்னு மதிப்பு கிடையாது, அது தாழ்ந்தது. ஆனால் உயர்ந்த சக்தியான உயிர்வாளிகளால் தொடப்படும் போது அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகுது.
Therefore, there are two nature, inferior nature and superior nature.
அதனால தான் தாழ்ந்த இயற்கை உயர்ந்த இயற்கைன்னு ரெண்டு வகையான இயற்கை இருக்கு.
Similarly, there are two kinds of dharmas. Hindu, Muslim, Christian, Buddhist, this, that, or white, black, so many ways. According to the designation of the body, you have created dharma or characteristics.
அதே மாதிரி ரெண்டு வகையான தர்மாவும் இருக்கு. ஹிந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம், புத்தம், இது அல்லது அது, வெள்ளை அல்லது கருப்பு, இது மாதிரி பல விதங்களில் இந்த உடல் அடையாளத்தை கொண்டு நம்ம பல விதமான தர்மம் அல்லது குணத்தை,
that is inferior quality.
இதெல்லாமே தாழ்ந்த குணம்.
But when you come to the superior quality of characteristic of dharma, then you become happy.
ஆனால் நீங்கள் தர்மத்தின் உயர்ந்த குணத்துக்கு எப்ப நீங்க வரீங்களோ அப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும்.
Anywhere, there are two qualities always, inferior and superior.
எப்படி இருந்தாலும் எப்பொழுதுமே தாழ்ந்த குணம் உயர்ந்த குணம் என்ற ரெண்டு வகையான குணங்கள் இருந்துட்டு தான் இருக்கும்.
When you are attached to the inferior quality, you don't get very much satisfaction. But when you come to the superior quality, then you get satisfaction, happiness.
நீங்க தாழ்ந்த குணத்தோடு பற்றோடு இருக்கிற வரைக்கும் அதிகம் திருப்தி அடைய முடியாது. ஆனால் நீங்க உயர்ந்த குணத்துக்கு வரும்போது நீங்க திருப்தி அடையறீங்க, மகிழ்ச்சி அடையறீங்க.
So here it is said, dharma, religion or the characteristics of human being, there are so many, but sabai pungsang paro dharma, that is superior quality of religion or characteristic.
அதனால இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, தர்ம அல்லது மனிதர்களுடைய குணமானது எத்தனையோ வகை இருக்கு, ஆனால் சபைப்பம்சம் பரவ தர்மம், அந்த உயர்ந்த குணம் அல்லது அந்த உயர்ந்த தர்மம் அல்லது குணத்துக்கு நீங்க வரும்போது,
வாட் இஸ் தட் சபைப்பம்சாங் பரவ ஜதோ பக்தி ரதுக்கஜி,
அது என்ன சபைப்பம்சம் பரவ தர்மம் ஏதோ பக்தி ரதோக்ஷஜ,
ஃபாலோயிங் விச் யூ பிகம் a devotee of the adhokhaja. Adhokhaja means the Supreme Lord, God.
எதை பின்பற்றினால் அதோக்ஷஜருடைய பக்தரா ஆவீங்களோ, அதோக்ஷஜ அப்படின்னா முழுமுதற் கடவுள்.
God has got many names. Actually, God has no name, but according to different calculation or different situation, he has got a name.
கடவுளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. உண்மையிலேயே கடவுளுக்கு பெயர் கிடையாது, ஆனால் வெவ்வேறு கணக்கின்படி வெவ்வேறு சூழ்நிலைகளின்படி அவருக்கு பெயர்கள் இருக்கு.
Just like Krishna. Krishna is the characteristic of the Supreme Lord. Krishna means all attractive.
உதாரணத்துக்கு கிருஷ்ணா, கிருஷ்ணா அப்படின்றது முழுமுதற் கடவுளுக்கான குணம். கிருஷ்ணா அப்படின்னா எல்லாவற்றையும் வசி.
If God is not all attractive, not everyone is all attractive, but God is all attractive, therefore he is called Krishna.
ஒவ்வொருத்தருமே எல்லா வசீகரத்தையும் கொண்டவர்கள் அல்ல, ஆனா கடவுள் எல்லா வசீகரத்தையும் கொண்டவர், அதனால தான் அவர் கிருஷ்ணான்னு அழைக்கப்படுறார்.
God appeared as the son of Vasudeva and Nanda Maharaj, therefore he is called ஜசுதானந்தன், நந்தநந்தன், வசுதேவநந்தன், his relationship.
கடவுள் வசுதேவருக்கு புத்திரனாக அல்லது நந்த மகாராஜருக்கு மகனாக தோன்றினார், அதனால அந்த உறவுனால யசோதா நந்தனா, நந்த நந்தனா அல்லது வசுதேவ நந்தனா, இந்த பெயர்கள் எல்லாம் அவருக்கு இருக்கு.
Krishna enjoys the company of Srimati Radharani, therefore he is called Radharama, Radha Govinda.
Krishna Srimati Radharani oda irukkirathu anubhavikkirar. Adanalada avar Radha Ramana, Radha Govinda nu alaikkapadrar.
So God's name is there according to his pastimes, relationship.
Anala பகவானுடைய நாமங்கள் இருக்கு, அது அவரது லீலைகள், அவரது உறவுகளுக்கு ஏற்றவாறு அமைது.
Krishna is the supreme name because it means all attractive.
Krishna என்பது மிக பிரதானமான முதன்மையான நாமம், ஏன்னா அது எல்லா வசீகரத்தையும் கொண்டவர்னு அர்த்தம்.
Similarly, here it is named, God's name, Adhokhaja. Adhokhaja, Adha. Adha means defeated, Adhakrita, subdued.
அதே மாதிரி இங்க கடவுளுடைய பெயர் இருக்கு, Adhokhaja. Adhokhaja, Adha அப்படின்னா தோல்வி அடைந்த, Adhakrita.
What is that subdued? Akhaja Jnanam. Akha, Akha means eyes, direct perception.
அந்த அடங்கி போறது என்னது? அக்ஷக ஞானம். அக்ஷா அப்படின்னா கண்கள், நேரடியாக உணர்வது.
We want, we say sometimes, can you show me God? அக்ஷா or அக்ஷஜா means all the alphabet and kya, beginning from a up to kya.
சில சமயத்துல நீங்க கடவுளை காட்ட முடியுமான்னு கேக்குறோம். அக்ஷா அல்லது அக்ஷஜா, அதாவது எழுத்துக்கள்ல ஆ தொடங்கி க்ஷா வரை.
So all the letters are there. So we make words by combination of these letters.
அவைகளுக்குள்ளதான் எல்லா எழுத்துக்களும் இருக்கு. அந்த எழுத்துக்களை வச்சுதான் நம்ம வார்த்தைகளை உருவாக்குறோம்.
So akhaja. So within our power, we make so many words by combining these alphabets. But God is beyond that.
Anala akshaja nammude shakti kulla namma inda vevvera eluthukalai serthu nariya vaarthagalai uruvaakrom aanal kadavu idellathukku apparpattavar.
Akshaja either you are beyond the direct perception or beyond your word making capacity.
Akshaja janam unnai நேரடியா உணர்வதற்கு அப்பாற்பட்டவர், அல்லது உங்களுடைய வார்த்தைகளை உருவாக்கும் திறமைகளுக்கு அப்பாற்பட்டவர்.
Therefore God's another name is Adhokhaja, Adhakrita, Akhaja, Jnanam, Yatra.
அதனாலதான் கடவுளுடைய இன்னொரு பெயர் Adhokhaja, Adhakrita, Akshaja, Jnanam, Yatra.
So Adhokhaja means beyond direct sense perception.
அதோக்ஷஜா அப்படின்னா நேரடியான புலன்களால் உணர்வதற்கு அப்பாற்பட்ட. அதுவும் கூட கடவுளின் மிக அருமையான பெயர்.
God is not understood by speculating our senses.
கடவுளை நமது புலன்களால, பலவிதமா ஊகத்தினால நம்ம புரிந்து.
அதாபி தே தேவ பதாம்புஜத்ய பிரசாத லேசானுகிரஹீத ஏவ ஹி ஜானாதி தத்தம் நசாரண ஏகோபி சிரங்விசன். வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் காட் பை மென்டல் ஸ்பெகுலேஷன், தட் இஸ் நாட் பாசிபிள்.
மன ஊகங்களால நம்மளால கடவுளை புரிந்து கொள்ள முடியாது.
ரியலைசேஷன் காட் மீன்ஸ் வென் காட் ரிவீல்ஸ் அன்டு யூ.
கடவுளை உணர்தல் அப்படின்னா கடவுள் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்திக் கொள்வது.
அதா ஸ்ரீகிருஷ்ண ராமாதி நபவி கிராயம் இந்திரியை பை அவர் திஸ் பிளண்ட் சென்சஸ் ஸ்பெகுலேட்டிங் வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் காட். தேர்ஃபோர் ஹிஸ் நேம் இஸ் Adhokhaja. Adhokhaja, பியாண்ட் மெட்டீரியல் ஸ்பெகுலேஷன்.
நமது இந்த மழுங்கிய புலன்களால, ஊகங்களால கடவுள்னா என்னன்றதை புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் Adhokhaja அவருடைய பெயர். Adhokhaja அப்படின்னா பௌதிக கற்பனை.
And still you have to apply your bhakti, devotion. Just try to understand. He is beyond our sense perception. But still, we have to search him out and employ our feelings of devotion, love.
இருந்தாலும் உங்களுடைய பக்தியை நீங்க செயல்படுத்தணும். புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அவர் உங்களது புலன்களால உணரப்பட முடியாதவர். இருந்தாலும் நீங்க உங்களது பக்தி உணர்வை அன்பை ஈடுபடுத்தி
அவரை one side is beyond the perception of senses and another side you have to love him.
அதனாலதான் எதோ பக்தி அதோக்ஷஜா, ஒரு பக்கம் பார்த்தா உங்க புலன்களால உணர முடியாதவர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க அவரை.
If I say love the air, and an example, so that love is not very factual. How can I love air, something in the air?
இப்போ உதாரணத்துக்கு காற்றை நேசியுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த அன்பு அவ்வளவு உண்மையானதா இருக்காது. எப்படி காற்றை நம்ம நேசிக்க முடியும்?
Somebody must be person, then love is possible.
ஏதோ ஒரு நபரா இருந்தா அந்த அன்பு சாத்தியமாகும்.
Somebody must be tangible, then there is love possible. The yet is called bhakti. Bhakti means application of love. Bhajo sevayam. When in love you serve somebody, that is called bhakti.
யாராவது உறுதியானவங்களா இருக்கணும், அப்போ அன்பு சாத்தியமாகும். இங்க அத பக்தி, பக்தி அப்படின்னா அன்பை செயல்படுத்துவது. பஜ சேவையா, நீங்க ஒருத்தருக்கு அன்பு செலுத்துறீங்க, சேவை செய்யறீங்க அப்படின்னா அது பக்தி.
Therefore, what kind of love, that is also described here. Ohoituki. Without any motive.
அதனாலதான் எந்த மாதிரியான அன்பு அதுவும் இங்க விளக்கப்பட்டிருக்கு. அகை தூக்கி, எந்த நோக்கமும் இல்லாமல்.
Here in this material world, I love you, you love me, with a motive of sense gratification.
இங்க இந்த பௌதிக உலகத்துல நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க என்ன நேசிக்கிறீங்க, புலன் இன்பம்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட.
Actually, there is no love in the world, material world.
உண்மையிலே இந்த பௌதிக உலகத்துல அன்புன்றதே கிடையாது.
The show of love is there with a motive. Here, love of Godhead means ahoituki, without any motive.
அன்புன்ற அந்த பாசாங்கு இருக்கு, ஆனா அது எதிர்பார்ப்போட இருக்கு. இங்க கடவுளுடனான அன்பு அப்படின்பது அகைத்துக்கி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது.
அஹோய்துக்கி அப்ரதிஹதா. அப்ரதிஹதா மீன்ஸ் விதவுட் பீயிங் டெட்டர்ட், விதவுட் பீயிங் இம்பெடட்.
அஹோய்துக்கி அப்ரதிஹதா. அப்ரதிஹதா அப்படின்னா அழிவில்லாதது, எந்த தடையும் இல்லாதது.
இஃப் யூ டெவலப் யுவர் லவ் ஆஃப் காட்,
நீங்க பகவத் பிரேமையை வளர்த்து கொண்டிருந்தீங்கன்னா,
You must know first of all what is that God, adhokhaja, because beyond your mental perception.
முதல்ல கடவுள்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோக்ஷஜா. ஏன்னா அவர் உங்களுடைய மன ஊகங்களுக்கு அப்பாற்பட்டவர்.
But fortunately, if you understand what is God, and when you begin to love him without any motive.
ஆனால் அதிர்ஷ்டவசமாக நீங்க கடவுள்னா என்னன்றத புரிஞ்சு கொண்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவருக்கு அன்பு செலுத்த தொடங்குனீங்கன்னா,
generally we go to temple, to church or to mosque, anywhere the place of worship. Oh God, give us our daily bread. There is a motive.
பொதுவா நம்ம கோயிலுக்கு போறோம், தேவாலயத்துக்கு போறோம், அல்லது கடவுள் வழிபடுற இடத்துக்கு எங்க போனாலும் கடவுளே எங்களுக்கு தினசரி ரொட்டியை கொடுங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் போறோம்.
Similarly, others also, they go to the temple, oh God, I am in need of money, I am distressed, kindly mitigate my distress, give me some money. there is moti.
அதே மாதிரி மற்றவர்களும் கூட கோயிலுக்கு போறாங்க, கடவுளே எனக்கு பணம் தேவை இருக்கு, நான் கஷ்டத்தில் இருக்கேன், தயவு செய்து என்னுடைய கஷ்டத்தை போக்குங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, இந்த மாதிரி எந்த பார்ப்பும் இல்லாம.
But here it is said, ahoi tuki, without any motive. If you can love God, who is beyond your sense perception, and without any motive, that activities of love will never be stopped.
ஆனால் இங்க ஆய் துக்கின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களது புலன்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களால அன்பு செலுத்த முடியும் அப்படின்னா, அந்த அன்பின் செயல்பாடுகள் எப்பொழுதுமே
without being impeded.
அகை துக்கி அப்ரதிஹதா, எந்த தடையும் இல்லாமல்.
Without being impeded by any materialism. That means that if you actually love God, there is no condition.
எந்த பௌதிக சூழலாலும் தடைபடாமல் இருக்கணும். அப்படின்னா நீங்க உண்மையிலேயே கடவுளுக்கு அன்பு செலுத்துறீங்கன்னா அங்க எந்த நிபந்தனையும் கூடாது.
Because you are poor man, you cannot love God. That is not the fact. Or because you are rich man, you cannot love God. No, that is also not fact.
நீங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறதால நீங்க கடவுளுக்கு அன்பு செலுத்த முடியாது, அது உண்மை அல்ல. அல்லது நீங்க ரொம்ப செல்வந்தரா இருக்கிறதால நீங்க கடவுளுக்கு அன்பு செலுத்த முடியாது, அதுவும் கூட உண்மை அல்ல.
Because you are not educated, you cannot love God. That is also not accepted.
நீங்க படிப்பறிவு இல்லாதவர், அதனால நீங்க கடவுளுக்கு அன்பு செலுத்த முடியாது, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது.
Because you are very much educated, highly philosophical. So many conditions you can bring.
நீங்க ரொம்ப படிச்சவர், ரொம்ப பெரிய தத்துவவாதியா இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகளை நீங்க கொண்டு வரலாம்.
But all these conditions are not applicable in the business, in the transaction of loving God without motive.
ஆனால் இந்த எல்லா நிபந்தனைகளும் எதிர்பார்ப்பு இல்லாத கடவுளுக்கு அன்பு செலுத்துறது என்ற அந்த விஷயத்துக்கு உட்படாது.
So, this is the description of love of Godhead, and if we practically try to cultivate this knowledge of Godhead, that process is called bhakti.
இதுதான் பகவத் பிரேமையை பற்றின வர்ணனை. இப்ப நடைமுறையில கடவுளை பற்றின அறிவை நம்ம வளர்த்து கொண்டிருந்தோம்னா அந்த வழிமுறைக்கு பேரு தான் பக்தி.
That process is called bhakti. It is enunciated in the Vedic language that
அந்த வழிமுறைக்கு பேரு தான் பக்தி. அது வேத மொழிகள்ல மிக தெளிவா விளக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா,
சர்வோபாதி வினின்முக்தம் தத்பரத்தேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேசா சேவனம் பக்தி ருச்ச உபாதி. நவ் வி ஆர் கவர்ட் பை டெசிக்னேஷன். தி சேம் எக்ஸாம்பிள், பாஷாங்சி ஜின்னானி யதா விஹாய. வி ஆர் ட்ரெஸ்ட் இன் டூ கைண்ட்ஸ் ஆஃப் சட்டில் அண்ட் கிராஸ் ட்ரெஸ்ஸஸ், திஸ் மெட்டீரியல் பாடி அண்ட் மைண்ட் இன்டெலிஜென்ஸ்.
இப்போ நம்ம உபாதிகளால் மூடப்பட்டிருக்கோம். அதே உதாரணம் தான் வாசாம்சிஜினானி யதா விஹாய. ரெண்டு வகையான சூட்சம மற்றும் ஸ்தூல உடைகளால் நம்ம மறைக்கப்பட்டிருக்கோம். இந்த பௌதிக உடல் மற்றும் மனம் புத்தி அகங்காரம்.
So when we become free from this designation, sarvopadhi vininmuktam tatparatena nirmalam, and we become purified, nirmal, mal means dirt.
அதனால எப்ப நம்ம இந்த உபாதிகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறோமோ, சர்வோபாதி நிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம், எப்ப நம்ம தூய்மை அடைறோமோ, மல் அப்படிங்களோ.
நிர்மல் மீன்ஸ் விதவுட் எனி டர்ட், விதவுட் எனி டர்ட்டி திங்ஸ், சிம்பிளி ஸ்பிரிச்சுவல்.
நிர்மல அப்படின்னா அழுக்கு இல்லாம, எந்த அழுக்கும் இல்லாத.
சர்வோபாதி வினின்முக்தம் தத்பரத்தின நிர்மலம் ரிஷிகேனா ரிஷிகேச சிவனம். ரிஷிக் மீன்ஸ் சென்சஸ், உபாதி ஜஸ்ட் லைக் My hand is not covered by this sort.
Rishika abdinna pulangal upadi. இப்ப எப்படி என்னுடைய கையானது சட்டையால மூடப்பட்டிருக்கு.
சோ வென் தேர் இஸ் நோ மோர் ஷார்ட் தட் இஸ் நேக்கட்.
அதனால சட்டை இல்லாம இருக்கும்போது அது நிர்வாணம்.
சோ வென் யூ கம் விதவுட் எனி டெசிக்னேஷன் விதவுட் எனி அண்டர்ஸ்டாண்டிங் ஃபால்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஐ அம் அமெரிக்கன் ஐ அம் இங்கிலீஷ் மேன் ஐ அம் இந்தியன் ஐ அம் பிராமின் ஐ அம் க்ஷத்ரியம் இன் தட் ஸ்டேஜ் The senses remain.
அதனால எப்ப நீங்க எந்த ஒரு தவறான புரிதலும் இல்லாம நான் அமெரிக்கன் நான் இங்கிலீஷ்காரன் நான் இந்தியன் நான் பிராமணன் நான் சத்திரியன்ற இந்த தவறான புரிதல் எதுவும் இல்லாம வரீங்களோ அந்த நிலையில
Suppose if I take my dress out of my body, my real senses are there.
இப்போ என்னுடைய உடைய இந்த உடலில் இருந்து அகற்றி விட்டுட்டேன் அப்படின்னா அப்போ எனது உண்மையான புலன்கள் இருந்துட்டு தான்
இருக்கு. Similarly, when we become free from the designation of this material body,
அதே மாதிரி எப்ப நம்ம இந்த ஜட உடலை பற்றின அடையாளங்கள் இருந்து விடுபட்டு இருக்கிறோமோ
and we come to the pure stage of original spiritual senses. That senses, when applied to the service of the Supreme Master of Senses, God, that is called Bhakti. Ato Bhakti Radhokta.
மேலும் நம்ம தூய்மையான உண்மையான ஆன்மீக புலன்கள் என்ற அந்த நிலைக்கு வரும். அந்த புலன்களால நம்ம புலன்களின் எஜமானரான கடவுளுக்கு சேவையை செயல்படுத்தும் போது அதுக்கு பேரு பக்தி. எதோ
So, if we actually want peace or happiness, Jayatma Suprasiddhi, without any designation, then that peace and happiness can be achieved. Otherwise, it is not possible.
Unmailiye namakku amaidhi venum, sandosha venum appadina, Jayatma Suprasiddhi, endha oru upadhigalum illame, andha அமைதியும் சந்தோஷத்தையும் அடைய முடியும். அப்படி இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை.
So long we remain designated, it is not possible to come to that stage of pure unalloyed devotion to the Supreme Personality of God.
நம்ம உபாதிகளோட இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் பரமபுருஷ பகவானுக்கான தூய்மையான கலப்படம் இல்லாத பக்தி அப்படின்ற அந்த நிலைக்கு வர்றது சாத்தியமே இல்லை.
Thank you very much.
மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.
Any question?
ஏதாவது கேள்வி இருக்கா?
Any questions?
If there is any question, you can ask.
ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம்.
ஆத்மா, as I've already explained, ஆத்மா மீன்ஸ் திஸ் பாடி. தட் ரூப் யூ கேன் சி, மை பாடி கேன் சி, ஐ கேன் சி யுவர் பாடி.
ஆத்மா, ஏற்கனவே நான் விளக்கினது போல ஆத்மா அப்படின்னா இந்த உடல், அந்த ரூபத்தை நீங்க பார்க்க முடியும், என்னுடைய உடலை நீங்க பார்க்க முடியும், நான் உங்களுடைய உடலை பார்க்க முடியும்.
This is one of the roop of gross roop form.
இது அந்த ஸ்தூலமான ரூபங்கள்ல ஒன்று.
Another, I know you have got mind and you know I have got mind, but you cannot see, you can simply perceive. Is it not?
இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு மனசு இருக்குன்றது எனக்கு தெரியும், எனக்கு மனசு இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும், ஆனா அதை நம்ம உணர மட்டும்தான் புரியும். உண்மையா இல்லையா?
And another room, the soul, that is so fine that it is not possible at the present time.
இன்னொரு ரூபம் இருக்கு, அது ஆத்மா. மிக நுண்ணியதா இருக்கிறதால தற்சமயத்தில் அதை காண்பது சாத்தியமே.
இட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் தி சாஸ்திர 110,000 பார்ட் ஆஃப் தி அப்பர் போர்ஷன் ஆஃப் தி ஹேர்.
சாஸ்திரங்கள்ல ஒரு முடியின் நுனி பகுதியில 10,000 ஒரு பங்கு அளவு கொண்டதுன்னு விளக்கப்பட்டிருக்கு.
But it has got a root. Not that there is no root. There is root.
ஆனா அதுக்கு ரூபம் இருக்கு. அதுக்கு ரூபம் இல்லைன்றதல்ல.
ஈசாக்ர சதுபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய ஜீவபாகஸ் அபிஜ்ஞம் ச அனந்தாய கல்பதே. There is magnitude. Just like we say geometrically, point has no length, no breadth. But actually that's not fact.
அளவுன்றது இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வடிவியல் ரீதியா ஒரு புள்ளிக்கு நீள அகலம் கிடையாதுன்னு சொல்றோம். ஆனா அது உண்மை அல்ல.
It has got length and breadth, but we cannot measure it.
அதுக்கு நீள அகலம் இருக்கு, ஆனா அதை நம்மால அளக்க முடியாது.
Similarly, Atma, the soul, has got length and breadth, but it is beyond our perception.
அதே மாதிரி ஆத்மாவுக்கும் அதனுடைய நீள அகலம் இருக்கு, ஆனால் அது நம்மால் உணரப்படுவதற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது.
Therefore, we have to accept Shruti. This is called Vedas, Vedic Indians.
அதனால தான் நம்ம ஸ்ருதியை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் வேதம்னு சொல்லப்படுது, வேத உபதேசங்கள்.
Veda said, here is the magnitude. That is Vedic understanding.
வேதங்கள்ல இங்க அளவு இருக்குன்னு சொல்லப்படுது, அததான் வேத புரிதல்.
Those who are followers of Vedas, they will not argue. Whatever is stated in the Vedas, they will accept.
வேதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் தர்க்கம் செய்ய மாட்டாங்க. வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அவர்கள் ஏற்பார்கள்.
That is Vaidik.
அதுதான் வேத முறை.
There are many examples. I can give one example. Just like in the Vedas, it is stated that the stool of animal is impure.
நிறைய உதாரணங்கள் இருக்கு. நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். வேதங்கள்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா, மிருகங்களுடைய மலம் அசுத்தமானது.
And if one touches stool, he must take bathing.
யாராவது அந்த மலத்தை தொட்டாங்கன்னா குளிச்சாகணும்னு சொல்லப்பட்டிருக்கு.
But in the Vedas, it is also stated that the cow dung, which is also the stool of an animal, that is pure.
ஆனால் வேதங்கள்ல பசுஞ்சாணமும் மிருகங்களுடைய மலம்தான், ஆனால் அது தூய்மையானதுன்றதும் சொல்லப்பட்டிருக்கு.
And still, at least those who are Vedic followers, they take cow dung as pure. Anywhere impure, they smear over with cow dung.
இன்னமும் கூட குறைஞ்சபட்சம் வேதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த பசுஞ்சாணத்தை தூய்மையானதா ஏற்கிறாங்க. எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கோ அங்க பசுஞ்சாணத்தை தடவுவாங்க.
And that is fact also. Cow dung is full of antiseptic properties. It has been analyzed.
அது உண்மையும் கூட. பசுஞ்சாணமானது நோய்கிருமிகளை எதிர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. அது ஆராய்ச்சியும் செய்யப்பட்டிருக்கு.
So, the Vedas gives us injunction both ways. The stool is impure, but this stool is pure.
அதனால வேதங்கள் ரெண்டு விதத்திலையும் நமக்கு உபதேசங்கள் வழங்குது. மலம்ன்றது அசுத்தமானது, ஆனா இந்த மலம் தூய்மையானது.
And those who are followers of Vedas, they accept both.
வேதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இரண்டையுமே ஏற்கிறாங்க.
When they touch the stool of another animal, they take bathing. But the stool of cow is taken to the deity worship room.
வேறொரு மிருகத்தோட மலத்தை அவங்க தொடும்போது குளிக்கிறாங்க. ஆனால் பசுஞ்சாணத்தை விக்கிரகங்கள் வழிபடக்கூடிய அறைக்கே எடுத்து செல்றாங்க.
Similarly, Shankha, corn cell. Corn cell is the bone of an animal. It is said that if you touch the bone of a dead animal, you become impure.
அதே மாதிரி சங்கு. சங்குன்றது ஒரு மிருகத்தோட எலும்பு. ஒரு இறந்து போன மிருகத்தோட எலும்ப தொட்டீங்கன்னா நீங்க களங்கம் அடைஞ்சிடுறீங்க, அசுத்தம் ஆயிடுறீங்க.
பட் கான்சர் இஸ் ஆல்சோ தி போன் ஆஃப் an animal. இட் இஸ் டேக்கன் டு தி டிடி ரூம் ஃபார் வைப்ரேட்டிங்.
ஆனால் சங்கும் கூட ஒரு மிருகத்தோட எலும்புனாலும் அது விக்கிரகங்களோட அறைக்கு எடுத்துட்டு போய் அங்கு ஊதப்படுது.
Therefore, there are so many things which is beyond our perception, knowledge. We have to take shelter of the Vedic injunction.
அதனால தான் நிறைய விஷயங்கள் நம்ம உணர்வதற்கு அப்பாற்பட்ட அறிவு கொண்டதா இருக்கு. நம்ம வேத உபதேசங்களுடைய அடைக்கலத்தை ஏற்க வேண்டியிருக்கு.
That is called Vedic. Therefore, our method, Vedic method, is as soon as we speak something, we immediately give evidence from the Vedas. Then it is perfect.
அதுதான் வேத முறை. அதனால தான் நம்முடைய இந்த வேத முறையானது நம்ம ஏதாவது பேசணும்னா உடனடியாக அது வேதங்கள்ல இருந்து பிரமாணமா இருக்கணும். அதுதான் பக்குவமானது.
There is no question of arguing. Just like in the law court, the lawyer pleading something, but if he gives quotation from previous judgment and section of law, it is accepted.
இங்க தர்க்கம் பண்றதுன்ற கேள்விக்கே இடம் கிடையாது. எப்படி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஏற்கனவே நடந்த ஒரு வழக்கை மேற்கோள் காட்டி அது எந்த சட்ட பிரிவுன்றத சொல்லும் போது அது ஏற்கப்படுகிறது.
So, the forms of the Atma, there are three kinds of forms. One you can see directly, this bodily form. Another you can simply perceive. And another you can accept only on the Vedic injunction. But there are forms.
அதனால இந்த ஆத்மாவோட ரூபங்கள் அப்படின்னா மூன்று வகையான ரூபங்கள் இருக்கு. ஒன்னு நேரடியா நீங்க பார்க்கக்கூடிய இந்த உடல், இன்னொன்னு அதை நீங்க உணரதான் முடியும், இன்னொரு ரூபமானது வேத உபதேசங்கள் மூலமா தான் நீங்க ஏற்க முடியும். ஆனா மூன்று ரூபங்கள் இருக்கு.
So is that right? Thank you. Hare Krishna.
இது சரியா? நன்றி. ஹரே கிருஷ்ணா.
Yes, everything you have to take a master. If you become a tailor, you have to go to a tailor master. But if you want to know the spiritual science, that are the supreme, absolute spirit, that do not require to go to a person who knows the subject matter.
ஆமா, எல்லாத்துக்குமே ஆசிரியர் ஏற்கப்படணும். நீங்க ஒரு தையல்காரர் ஆகணும்னா தையல் கலையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கிட்ட போகணும். ஆனால் நீங்கள் ஆன்மீக விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ளணும் அல்லது உச்சமான பூரண ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அந்த விஷயத்தை தெரிந்தவரை நம்ம அணுகணும்ன்றது அவசியம் இல்லையா? என்ன?
இட் இஸ் நேச்சுரல்.
அது இயற்கையானது.
தத் விஜயானார்த்தம் சா குருமேவா அபிகச்சி சமித்பாணி சூத்ரியம் பிரம்மனிஷ்டம் திஸ் இஸ் வேதிக் இன்ஜென்ஷன்.
தத்விஜானார்த்தம் சகுருமேவா விகச்சே சமிதபாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இதுதான் வேத உபதேசம்.
தஸ்மாத் குரும் பிரபத்தீதா ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம் சாப்தி பரீச்ச நிஷ்ணாதம் பிரம்மணி உபசமாஸ்ரயம் அந்த பகவத்கீதா. தத்விதி பணிபாத்தேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதக்ஷந்தி தத் ஜானம் ஜானினா தத் தர்ஷினா. So if you actually serious to know about spiritual subject matter, then you must have to avigachet.
அதனால உண்மையிலேயே நீங்க ஆன்மீக விஷயங்களை கற்றுக்கொள்றதுல தீவிரமா இருக்கீங்க அப்படின்னா அப்ப நீங்க கண்டிப்பா அபிகச்சேத்.
அபிகச்சேத், this word is used when the sense is must.
அபிகச்சேத் என்ற இந்த வார்த்தை கண்டிப்பாக அப்படின்ற அர்த்தத்தை சொல்லும் போது உபயோகப்படுத்தப்படுது.
Not that without I can go, I can have spiritual knowledge without having accepted a spiritual man. That is not possible.
குருவை ஏற்காமே எனக்கு ஆன்மீக அறிவு இருக்கும் அப்படின்றது அல்ல. அது முடியாது.
He must go to a spiritual master and he must be bona fide, he must be in full knowledge, then your life is successful.
நீங்க குருவிடம் சென்றுதான் ஆகணும். அவர் அங்கீகரிக்கப்பட்டவரா இருக்கணும், அவர் அறிவு நிரம்பியவரா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கை வெற்றி அடையும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எப்படி இந்த செயலா அல்லது அந்த செயலா இது நல்லதா இது கெட்டதான்றது உங்களுக்கு தெரியும். எது நல்லது கெட்டதுன்றது உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாது. ஏன்னா யாராவது எங்க குடும்பத்தில் இறந்திருக்கலாம், நம்ம சொல்றோம். ஏன்னா நம்முடைய பூர்வ கர்மானு நமக்கு தெரியாது. நம்முடைய பூர்வ கர்மம் என்னன்றது?
Well, everyone dies. Death is inevitable. Nobody can avoid death.
எல்லாருமே மரணம் அடைறாங்க. மரணம்ன்றது தவிர்க்க முடியாது. யாருமே மரணத்தை தவிர்க்க முடியாது.
As sure as death. And therefore, I have already explained that we have to take information from the Vedas. Just like this body, it is said in the Vedas, Karmana Dhaivanetrena Jantar Deha Upapatti.
Maranatte pole urudhi anadhan sollapadudhu. அதனாலதான் ஏற்கனவே நான் விளக்குனது போல நமக்கு இந்த தகவல்கள் எல்லாம் வேதங்கள்ல விளக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த உடல் இருக்கு, இது வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கர்மனா தெய்வ நேத்திரேனா ஜந்தோர் தேகோ பபத்தையே.
கர்மனா, why we have got different bodies, different mentality? Everyone of us sitting here, we are not of the same mentality, not of the same body.
கர்மனா, ஏன் நமக்கு வெவ்வேறு உடல்கள் கிடைச்சிருக்கு, வெவ்வேறு மனநிலை இருக்கு? இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரே மனநிலையில் இல்லை, ஒரே மாதிரியான உடலில் இல்லை.
ஸோ வாய் தி டிஃபரண்ட் பாடிஸ் ஆர் தேர் இன் தேர் இஸ் நாட் எ சுப்பீரியர் என்டாமெண்ட் வாய் டிஃபரண்ட் பாடி கேன் யூ ஆன்சர் திஸ்
அதனால ஒரு உச்சமான திறமை இல்லாமல் ஏன் இந்த மாதிரி வெவ்வேறு வகையான உடல்கள் இருக்கு? ஏன் வெவ்வேறு உடல்கள் இருக்கு? நீங்க இதுக்கு பதில் சொல்ல முடியுமா?
Unless there is some superior endowment that you accept this body, you take this body. We have to accept.
நீங்க இந்த உடலை எடுத்துக்கோங்கன்னு ஒரு உச்சமான திறமை சொல்லாம நீங்க எப்படி இந்த உடலை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க? நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்.
You cannot deny. Because in the Vedas we understand tatha dehantara prapti.
நீங்க அதை மறுக்க முடியாது. ஏன்னா வேதங்கள்ல நம்ம என்ன புரிந்து கொள்றோம்? ததா தேகாந்திர பிராப்தி.
You have to, after death you have to accept another body. But what kind of body you are going to accept, that you do not know.
மரணத்துக்கு பிறகு நீங்க வேற ஒரு உடலை ஏற்க வேண்டியிருக்கு. ஆனா என்ன மாதிரியான உடலை நீங்க அடைய போறீங்க அது உங்களுக்கு தெரியாது.
But there is superior judgment that you have done such and such karma. You accept this body. How can I deny it?
ஆனால் உச்சமான ஒரு தீர்ப்பு இருக்கு. நீ இந்த மாதிரியான கர்மா எல்லாம் பண்ணிருக்க, நீ இந்த உடலை ஏற்றுக்கொள். எப்படி நீங்க அதை மறுக்க முடியும்?
Just like in the court, the judge is giving different judgment. Yes, you have to receive this 1 lakh rupees from this person. I give you degree. And another person is ordered, you go to jail for 6 months. The judge is the same.
உதாரணத்துக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி வெவ்வேறு விதமான நீதியை வழங்குறார். நீங்க இந்த நபர்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் பெற வேண்டி இருக்கு, உங்களுக்கு நான் அந்த பட்டத்தை கொடுக்கறேன். இன்னொரு நபருக்கு அவர் 6 மாசம் சிறை தண்டனை கொடுக்கிறார். அதே நீதிபதி தான்.
But why one is going by his word 6 months imprisonment and another getting 1 lakh rupees degree?
ஏன் ஒருத்தர் இவர் சொன்னதால 6 மாசம் சிறை தண்டனை அனுபவிக்கிறார், இன்னொருத்தருக்கு 1,00,000 rupees பணமும் பட்டமும் கிடைக்குது.
The superior judgment is there and the karma is there.
உயர்வான நீதின்றது ஒன்னு இருக்கு, கர்மான்றது இருக்கு.
Therefore, because we are getting so many different types of bodies, each body is different from the another body. Unless there is superior judgment that one has to accept this body, another has to accept that body.
அதனால தான் நாம எத்தனையோ விதம் விதமான உடல்களை அடைந்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு உடலும் ஒரு உடல்ல இருந்து வேறுபட்டதா இருக்கு. ஒருத்தர் இந்த உடலை ஏற்றுக்கொள்ளணும், இன்னொருத்தர் அந்த உடலை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது உயர்ந்த தீர்ப்பின்படி தான் கொடுக்கப்படுது.
And that judgment is given by karma and that is stated in the Vedas. Karmana Devanitrina.
அந்த தீர்ப்பானது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றவாறு வழங்கப்படுது. அது வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. கர்மனா தெய்வ நேத்திரேனா.
Why one's karma and by superior judgment one has to get another body. ததா தேஹாந்தர பிராப்தி.
ஒருத்தருடைய கர்மாவினாலும் உயர்ந்த தீர்ப்பினாலும் ஒருத்தர் வேறொரு உடலை ஏற்க வேண்டியிருக்கு. ததா தேஹாந்தர பிராப்தி.
அப்படின்னா
இதுல எங்க தப்பு இருக்கு?
There is superior judgment and there are different types of body. That is a fact.
உயர்ந்த தீர்ப்புன்றது இருக்கு, வெவ்வேறு வகையான உடலும் இருக்கு, அதெல்லாம் உண்மைதான்.
So how can you deny?
அதனால எப்படி நீங்க மறுக்க முடியும்?
Sometimes Christians they deny this karma bar. I was a student in Calcutta, Scottish Charities College. So, I was a student of philosophy also. So, Dr. Arkwright, he denied karma vada.
சில சமயத்தில் கிறிஸ்தவர்கள் இந்த கர்மவாதத்தை மறுக்கிறாங்க. நான் வந்து கல்கத்தாவில் ஸ்காட்டிஷ் சர்ச்சஸ் கல்லூரியில் மாணவனாக இருந்தேன். அந்த சமயத்தில் நான் தத்துவமும் படித்து கொண்டிருந்தேன். அங்கே டாக்டர் அர்க்ஹார்ட் அப்படின்றவர் இந்த கர்மவாதத்தை மறுத்தார்.
That I am punished at this present body. Where is the weakness? Where is the weakness?
இப்போ எனக்கு இருக்கிற இந்த உடல் எனக்கு கொடுத்த தண்டனை அப்படின்னா அதுக்கு சாட்சி எங்க, அதுக்கு பிரமாணம் எங்க?
Because any judgment is done on the strength of weakness. That was his argument.
ஏன்னா எந்த தீர்ப்பா இருந்தாலும் சாட்சியின் அடிப்படையில் தான் வழங்கப்படுது, அதுதான் அவருடைய தர்க்கம்.
பட் தி வீக்னஸ் இஸ் தேர். அகார்டிங் டு வேதிக் சிஸ்டம் தி வீக்னஸ் இஸ் தி சன், தி வீக்னஸ் இஸ் தி மூன், தி வீக்னஸ் இஸ் தி டே, வீக்னஸ் இஸ் தி நைட், அண்ட் அபவ் ஆல் தி சுப்ரீம் வீக்னஸ் இஸ் காட் ஹிம்செல்.
ஆனா சாட்சிகள் இருக்கு. வேத முறைப்படி சூரியன் சாட்சியா இருக்கு, சந்திரன் சாட்சியா இருக்கு, பகல் சாட்சியா இருக்கு, இரவு சாட்சியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல உச்சமான சாட்சியா பகவானே இருக்கிறார்.
ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருதயேஷு அர்ஜுன திஷ்டதி. தி சுப்ரீம் லார்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் எவ்ரிவன்ஸ் ஹார்ட். சோ ஹவ் யூ கேன் ஹைட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி விஜிலன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் லார்ட்? The Supreme Lord is witness.
முழுமுதற் கடவுளே எல்லாருடைய இதயத்திலும் வீற்று இருக்கிறார். எப்படி உங்களை முழுமுதற் கடவுளுடைய கண்காணிப்பில் இருந்து நீங்க மறைத்துக் கொள்ள முடியும்? முழுமுதற் கடவுளே சாட்சியா தான் இருக்கிறார்.
So, according to your karma, and that is also explained in another place in Bhagavad Gita, why people are getting superior and inferior types of body. That is explained. Karanam gunasangasya sadasat janmajonishu.
அதனால உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான், அதுவும் பகவத்கீதையில இன்னொரு இடத்துல விளக்கப்பட்டிருக்கு. ஏன் மக்கள் உயர்ந்த தாழ்ந்த விதமான உடல்களை எல்லாம் அடையிறாங்க? அதுவும் காரணம் குணசங்கசா சதசத் ஜன்ம யோனிஷுன்னு விளக்கப்பட்டிருக்கு.
சத் அசத், good and bad, first class and third class, sadasat janma jonishu, species of life they are getting.
Sat asat, நல்லது கெட்டது, முதல் தரமானது மூன்றாம் தரமானது. சதத ஜன்ம யோனிஷு, வெவ்வேறு வகையான உயிர் வாழிகள் அவங்க அடையறாங்க.
தி ரீசன் இஸ் காரணம் குண சங்கோஷ, பிகாஸ் இஸ் அசோசியேட்டிங் வித் டிஃபரண்ட் மோட்ஸ் ஆஃப் நேச்சர்.
காரணம் என்னன்னா, காரணம் குண சங்கோஷ, அவங்க இயற்கையின் வெவ்வேறு குணங்களோட சங்கம் கொள்வதுதான்.
தேர் ஆர் த்ரீ மோட்ஸ் ஆஃப் நேச்சர், குட்னஸ், பேஷன் அண்ட் இக்னோரன்ஸ். சோ இஃப் யூ அசோசியேட் வித் குட்னஸ், யூ கெட் ஒன் டைப் ஆஃப் பாடி.
சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு மூன்று வகையான இயற்கையின் குணங்கள் இருக்கு. நீங்க சத்வகுணத்தோட சங்கம் கொண்டீங்கன்னா ஒரு வகையான உடல் நீங்க அடைவீங்க.
இஃப் யூ அசோசியேட் வித் பேஷன், யூ கெட் அனதர் டைப் ஆஃப் பாடி.
நீங்க ரஜோகுணத்தோட சங்கம் கொண்டீங்கன்னா இன்னொரு வகையான உடலை அடைவீங்க.
இஃப் யூ அசோசியேட் வித் இக்னோரன்ஸ், யூ கெட் அனதர் டைப் ஆஃப் பாடி.
நீங்க தமோகுணத்தோட சங்கம் கொண்டீங்கன்னா வேறொரு வகையான உடலை அடைவீங்க.
This is law of nature. And the witness is the Supreme Personality of God.
இதுதான் இயற்கையின் சட்டம். இதுக்கு சாட்சி பரமபுருஷ பகவானே.
So there is exactly everything in order. You cannot escape that.
அதனால எல்லாமே முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. நீங்க அதுல இருந்து தப்பிக்க முடியாது. தப்பிக்கிறது சாத்தியமே கிடையாது. இதுதான் கர்மவாதம்.
பட் திஸ் கர்மவாத், ஜஸ்ட் லைக் ஒன் மேன் இஸ் சென்டென்ஸ் பை தி லா டு பி ஹேங்க்ட், நோபடி கேன் சேவ். But still, there is King's mercy. He can save.
உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தர் சட்டத்தின்படி தூக்கிலிடப்பட தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குன்னா யாரும் அவரை காப்பாற்ற முடியாது. ஆனாலும் மன்னருடைய கருணை இருந்ததுன்னா அவனை காப்பாற்ற முடியும். குறைஞ்சபட்சம் இங்க இருக்கிற நீதிமன்றத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணணும்ன்றத நமக்கு சொல்லுவாங்க, நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கடவுளுடைய நீதிமன்றத்தில் அவனுக்கு என்ன குற்றம் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அவனும் அவனை தூய்மைப்படுத்திக்கலாம் இல்லையா?
Well, that just like a child when he's crawling, he touches a fire and it burns. He forgets.
இது எப்படின்னா, குழந்தை தவழ்ந்து போயிட்டு இருக்கு, அந்த சமயத்தில் அது நெருப்பை தொடுது, சுட்டுடுது, அதுக்கப்புறம் அது மறந்துடுது.
But when he's grown up, if he inquires from the parents, why this scar is in my hand, the father reminds, my dear child, you did like this.
ஆனால் அவன் வளர்ந்த பிறகு பெற்றோர்கள்ட்ட இருந்து கேட்குறான், ஏன் என் கையில் இந்த மாதிரி தழும்பு இருக்கு? அப்போ தந்தை சொல்றார், மகனே நீ இந்த மாதிரி செஞ்ச, அதனால இந்த மாதிரி தழும்பு வந்துருச்சு.
So because you have forgotten, that man, that does not mean it did not take place.
நீங்க மறந்துட்டீங்கன்றதுனால அந்த சம்பவம் நடக்கலன்றது அர்த்தம் அல்ல.
You have forgotten, you do not know what you are doing at this time yesterday. You are so forgotten.
நீங்க மறந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியல நேற்று இதே நேரத்தில் என்ன பண்ணிட்டு கூட, நீங்க அந்த அளவுக்கு மறதியோட இருக்கீங்க.
சோ யுவர் ரிமெம்பரிங் அண்ட் ஃபர்கெட்ஃபுல் டசன்ட் மேட்டர். தி லா ஆஃப் நேச்சர் மஸ்ட் வர்க் சிவியர்.
அதனால நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா மறந்துடுறீங்களா அது ஒரு பொருட்டே அல்ல. இயற்கையோட சட்டம் மிக கடுமையா செயல்படும்.
இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ ஃபர்கெட் ஆர் யூ டு நாட் நோ தி லா. Forgetfulness or no is no excuse. You must suffer.
நீங்க மறந்துட்டீங்களோ அல்லது உங்களுக்கு சட்டம் தெரியலையோ அது ஒரு பொருட்டே அல்ல. சட்டத்தை மறந்துறதுன்றது மன்னிக்க முடியாதது. நீங்க துன்பப்பட்டுதான் ஆகணும்.
Just like the child, when he touches the fire does not consider, oh, here is an innocent child, why shall I burn it? It must be burned. That is law.
இப்போ இந்த குழந்தை மாதிரி அது நெருப்ப தொடும் போது, ஓ இது அப்பாவி குழந்தை, இதையே நம்ம சுடணும் அப்படின்னு நெருப்பு நினைக்கிறது இல்லை. அது சுட்டுதான் ஆகணும். அதுதான் கர்மாவோட சட்டம்.
When you touch fire, you must act and you must suffer without any judgment. The law is already there.
எப்ப நீங்க நெருப்ப தொடுறீங்களோ அதுக்காக நீங்க துன்பப்பட்டுதான் ஆகணும். எந்த ஒரு தீர்ப்புமே இல்லாம சட்டம்ன்றது ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு.
Swamiji, have you seen God?
சுவாமி, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா?
Do you know how to see?
எப்படி பார்க்கறதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
Yes, I can see you.
ஆமா, என்னால் உங்களை பார்க்க முடியுது. ஆனா ஏன்னா அவர் அவரையே வெளிப்படுத்திக் கொள்றதால.
Yes, that I have already explained that adhokkhaja, God cannot be seen by your these blunt senses.
ஆமா, அது ஏற்கனவே நான் விளக்கினதுதான். அதாவது அதோக்ஷஜா, கடவுளை இந்த மழுங்கிய புலன்களால காண முடியாது.
But when you develop pure senses,
sarvapadhibhinimuttam tatparatena nirmal, when a senses are nirmal without any designation, he can see.
ஆனா நீங்க தூய்மையான புலன்களை வளர்த்து கொண்டீங்கன்னா சர்வோபாதி விநிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம். எப்போ நம்முடைய புலன்கள் நிர்மலமா இருக்கோ, எந்த உபாதைகளும் இல்லாம இருக்கோ, அப்ப உங்களால கடவுளை காண முடியும். என்னோட கேள்வி என்னன்னா, சுவாமிஜி நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? நான் ஆமான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்புவீங்களா?
So therefore you have to make purify your senses to see God instead of asking anybody whether he has seen or not.
அதனால யாராவது கடவுளை பார்த்திருக்காங்களா இல்லையான்றத கேட்கறதுக்கு பதிலா நீங்க கடவுளை பார்க்கறதுக்காக உங்களது புலன்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும்.
I say anybody who has purified his senses, he can see God. Better asking me, you better see God. That is real.
என்ன கேட்கறதுக்கு பதிலா நீங்க கடவுளை பாருங்க, அதுதான் உண்மை.
What you gain? Suppose if I say yes or no, what you gain?
உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? நான் ஆமான்னு சொன்னாலோ அல்லது இல்லைன்னு சொன்னாலோ நீங்க என்ன லாபம் அடைவீங்க? சுவாமிஜி, மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கா? ஆமா, அது ஏற்கனவே நான் விளக்கணே. ததா தேகாந்திர பிராப்தி கர்மனா எல்லாமே நான் விளக்கணே. அது பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு. நீங்க பகவத்கீதை படிக்கிறது இல்லையா? ரெகுலரா நான்
படிக்கிறேன். Then what can you say? The animal cannot read.
படிங்க, அறிவு அதுல இருக்கு. நீங்க படிக்கலன்னா மிருகம் மாதிரி இருந்துட்டு இருக்க வேண்டியதான். அப்ப என்ன பண்ண முடியும்? மிருகங்களால படிக்க முடியாது. பிரபுபாத், எவ்வளவு நமக்கு சுதந்திரம் இருக்கு. பரமபுருஷ பகவான் நமக்கு இந்த கட்டுண்ட மனசு, கட்டுண்ட உடல் இருக்கு. நான் நினைக்கிறேன் நம்ம நம்முடைய புத்தியை
உபயோகிக்கணும்.
உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, மமைவாம்சோ ஜீவ புதுதா, ஒவ்வொரு உயிர் வாழிகளும் கடவுளுடைய அம்சம்.
God has got independence, complete independence. Therefore, you have got also independence, because you are part and parcel of God.
கடவுள் முழுமையான சுதந்திரத்தை கொண்டிருக்கிறார். அதனாலதான் நமக்கு சுதந்திரம் இருக்கு. ஏன்னா நம்ம கடவுளுடைய அம்சம்.
Just like the ocean and a drop of water of the ocean.
சமுத்திரமும் சமுத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு துளி நீரும் போல.
The chemical composition is the same, but the ocean is very big and the drop of water is very small.
அதுல இருக்கிற ரசாயன கலவைகள் எல்லாமே ஒன்றுதான், ஆனா சமுத்திரம் ரொம்ப பெரியது, அந்த ஒரு துளி நீர் மிகச்சிறியது.
Similarly, you are just like a drop, part and parcel of God. So all the qualities of God you have got in minute quantity.
அதே மாதிரி நீங்க ஒரு துளி மாதிரி கடவுளுடைய அம்சம். அதனால கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் மிகச்சிறிய அளவுல உங்ககிட்டயும் இருக்கு.
Therefore you have got independence in minute quantity. Your independence is not final or absolute.
அதனால தான் உங்களுக்கு மிக சிறிதளவு சுதந்திரம் இருக்கு. உங்களுடைய சுதந்திரம் இறுதியானதோ பூரணமானதோ அல்ல. நமக்கு மனசு இருக்குன்றத நம்ம உணர்றது இல்லையே.
That means you are ignorant.
அப்படின்னா நீங்க அறியாமையில் இருக்கீங்க.
So you be educated, you will realize. Unless you become educated, how can you realize?
அதனால நீங்க அதை கற்றுக்கொண்டு அதை உணருங்க. நீங்க அதை கற்றுக்கொள்ளலன்னா எப்படி அதை உணர முடியும்?
That does not mean. Suppose a chemical law. If you say, I do not realize it, is that mean? Is that very good question?
அதுக்காக இப்போ நீங்க ரசாயனங்களுடைய சட்டத்தை நான் உணரல அப்படின்னா அது ஒரு நல்ல கேள்வியே என்ன?
You are fool, rascal, you cannot deal. But you be educated, you deal.
நீங்க முட்டாள், அயோக்கியம், உங்களால உணர முடியல. ஆனா நீங்க கற்றுக்கொள்ளுங்க, நீங்க உணருவீங்க.
Therefore these books are there to make the fools educated, to realize.
அதனால தான் இந்த புத்தகங்கள் இருக்கு, மூடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக, அதை உணர்றதுக்காக.
How in the foolish state of condition you can realize?
எப்படி முட்டாள்தனமான நிலையில நீங்க உணர முடியும்?
This is very odd question. You realize. When you come to that state of realization, you realize. You have got the potency of realization.
இது வினோதமான கேள்வியா இருக்கு. நீங்க உணருங்க. எப்ப நீங்க உணருதல் என்ற அந்த தலத்துக்கு வரீங்களோ நீங்க அப்ப உணருவீங்க. உணர்வதற்கான சக்தி உங்களிடத்துல இருக்கு.
Therefore the books are there, the basic knowledge is there, but you don't care to read them. What can be done?
அதனால தான் புத்தகங்கள் இருக்கு, இந்த வேத ஞானம் இருக்கு, ஆனா நீங்க அதை படிக்கிறத பத்தி கவலைப்படுறதே இல்லையே, என்ன பண்ண முடியும்?
If you want to remain foolish, ignorant, then who can like help you?
நீ முட்டாளாவே அறியாமையிலே இருக்கணும்னா யாரு உங்களுக்கு உதவி பண்ண முடியும்?
இது சைதன்ய சைதாமிர்தம். There is a very simple passage. அனாதி பகிர்முக ஜீவ், it is in Bengali. You may understand, I will explain. அனாதி பகிர்முக ஜீவ் கிருஷ்ண புலி கேலா, அத்தய கிருஷ்ண வேத புராண புலி. Because living entity, he has forgotten God, Krishna.
சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஒரு எளிமையான விஷயம் இருக்கு. இது வங்காள மொழியில் இருக்கு, அதை நீங்க புரிந்து கொள்ளாம போகலாம், அதை நான் விளக்குறேன். அனாதி பகிர்முக ஜீவ கிருஷ்ண புலி கேலா அதேவ கிருஷ்ண வேத புராண கருளா. இந்த உயிர்வாளிகள் கடவுளை மறந்ததால, கிருஷ்ணரை மறந்ததால,
அனாதி, he does not know when that forgetfulness has begun, but he has forgotten.
அனாதி, அவன் எப்போ மறக்க தொடங்கினான்றதே அவனுக்கு தெரியல, ஆனா அவன் மறந்துட்டான்.
Therefore, to remind him, the Vedas and Puranas are there.
அதனாலதான் அவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வேதங்கள் புராணங்கள் எல்லாம் இருக்கு.
So we have to study any knowledge. We have to go through the book, through the knowledge, through the teacher.
அதனால தான் நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். எந்த அறிவா இருந்தாலும் நம்ம புத்தகங்களை படிக்கணும், ஆசிரியர்கள் மூலமா கற்றுக்கொள்ளணும்.
Then what is not unrealized now, it will realize in due course of time.
அப்போ நீங்க இப்ப உணராத விஷயத்தை காலப்போக்கில் நீங்க உணருவீங்க. சுவாமிஜி, அறிவுன்றது என்ன? நீங்க புத்தகங்களை படிச்சதா அல்லது நாங்க என்ன படிக்கணுமோ அந்த பகுதியா, அதுக்கப்புறம் அதை எப்படி நாங்க உணர்றது? சில சமயம் நாங்க புத்தகங்கள் படிச்சாலும் நாங்க அதை உணர்றது இல்ல. அதனாலதான் வேத உபதேசம் என்னன்னா, தத் விஜானார்த்தம் சகுரும் ஏவா பிகச்சேத். இப்ப நீங்க ஒரு மருத்துவர் ஆகணும்னா கடையில போய் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு மருத்துவர் ஆயிட முடியாது.
You must go to a medical man to learn it. He is actually medical. You go to the medical college. Then study.
நீங்க அதை கற்றுக்கொள்ள மருத்துவர்கிட்ட கண்டிப்பா போய் ஆகணும். உண்மையிலே யார் ஒரு மருத்துவரோ அல்லது மருத்துவ கல்லூரிக்கு நீங்க போய் அதை கற்றுக்கொள்ளணும். குரு தான் முக்கியம், அதுதானே?
Yes, everywhere guru is important. Without guru, how you can learn?
ஆமா, எல்லா இடத்திலயுமே குரு தேவை. குரு இல்லாம எப்படி நீங்க கற்றுக்கொள்ள முடியும்?
If you want to become a expert thief, you have to accept one guru thief. And what is speak of spiritual knowledge?
நீங்க நல்ல தேர்ச்சி பெற்ற திருடன் ஆகணும்னா கூட ஒரு திருடனை குருவா ஏற்கணும். அப்படி இருக்கும்போது ஆன்மீக அறிவு பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? சுவாமிஜி, இந்த ஜபத்துக்கும் இந்த மந்திரத்தை திரும்பி திரும்பி சொல்றதுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? சரி, முதல்ல நீங்க குருவிட்ட போங்க, அதுக்கப்புறம் ஜபம் என்ன என்ன தபம்னா என்னன்றத கற்றுக்கொள்வீங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, வரலாறுன்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா, ஏற்கனவே இது ஏற்பாடு செய்யப்பட்டதான்னு கேட்கிறாரு. வரலாறா? ஆமா, விதி முன்னரே முடிவு செய்யப்பட்டதா? ஆமா, சில விஷயங்கள் முன்னாடியே முடிவு செய்யப்படுது, சில விஷயங்கள் நடக்கிறதும் உண்டு. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பகவத்கீதையின்படி பகவான் கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அர்ஜுன இடத்துல, குருக்ஷேத்திர போர்க்காலத்தில். அந்த நபர் கேட்டார், நீங்க கடவுளை பார்த்தீங்களா இல்லையான்னு. உறுதியா நீங்களே கடவுளை காண முடியாது, கடவுள் அவரை வெளிப்படுத்தி கொள்ளணும். ஆனா நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, பகவான் கிருஷ்ணர் இன்னொரு முறை தன்னை அவர் வெளிப்படுத்திக் கொள்வாரா, அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தோன்றிய மாதிரி இப்ப தோன்றுவாரா, இது சாத்தியமா? நீங்க உங்களுடைய புத்தகங்கள்ல பகவத்கீதையிலயோ அல்லது வேற புத்தகத்திலயோ இதை குறிப்பிட்டிருக்கீங்க. அவர் என்ன கேட்டார்? திரும்பவும் கிருஷ்ணர் வருவாரான்றது அவருக்கு தெரியணும். ஆமா, கிருஷ்ணரால திரும்பவும் வர முடியும், ஆனா உங்க கட்டளையின் பேரில் அல்ல. அவருக்குன்னு நேரம் வரும்போது வருவார்.
யதா
யதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத. இப்போ தினசரி சூரியன் உதிக்கிற மாதிரி
night time he cannot ask his son, please get up, he is not your servant. Similarly Krishna,
இரவு நேரத்துல இப்ப நீங்க எழுந்திருச்சு உதயமாகி வாங்க அப்படின்னு சூரியன்கிட்ட நீங்க கேட்க முடியாது. அவர் உங்களுடைய சேவகன் அல்ல. அது மாதிரிதான் கிருஷ்ணரும்